நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் இளையதம்பி தானந்தா மற்றும் விமல் சொக்கநாதன் ஆகியோர். பல்கன் நாடுகளுக்கு இடையிலான எல்லைகளில் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் ஈரமும் குளிரும் கூடிய சூழலில் தவித்துக் கொண்டிருக்க குரோஷியா ஸ்லோவேனிய அரசாங்கங்கள் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றன. புதிதாக அகதிகளாக வந்து சேர்வோரில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை மட்டுமே தமது நாடு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஸ்லோவேனியா அறிவித்திருந்தும் கூட குரோஷியா இந்த அறிவித்தலை அலட்சியம் செய்வதாக ஸ்லோவேனியா குற்றம் சாட்டியிருக்கிறது. எமது பிபிசி செய்தியாளர் குழு ஸ்லோவேனியாவிலிருந்து எமக்கு தகவல் தரும்போது ஸ்லோவேனியாவுக்குள் 3 அகதி முகாம்கள் காலியாக இருப்பதை தாம் கண்டதாக அறிவித்திருக்கிறது.
சிரியாவின் வடக்கு மற்றும் மத்தியின் பல முனைகளில் பலத்த மோதல்கள் இடம்பெற்று வருவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. குறைந்தது 5 மாகாணங்களில் உள்ள கிளர்ச்சியாளர்களின் நிலைகளை தாண்டி முன்னேறும் முயற்சியில் ரஷ்ய விமான தாக்குதலின் உதவியோடு அரச படையினரும் ஆதரவு போராளிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். இஸ்லாமிய அரச குழுவின் பிரதான தள நிலைகளை தமது வான் தாக்குதல்கள் நிர்மூலப்படுத்தியிருப்பதாக ரஷ்யா தெரிவிக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
லெபனனுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான அகதிகள் தங்கி வாழும் கிராமம் ஒன்றில் குண்டுகள் வெடித்ததில் பலர் உயிரிழந்திருப்பதாக அல்லது காயம் பெற்றிருப்பதாக லெபனன் செய்திகள் கூறுகின்றன. ஆசால் என்ற நகரின் சுற்றாடலில் இயங்கி வரும் வன்மவாதிகளை இலக்கு வைத்து லெபனன் ராணுவம் செயற்படுவதாக சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அல்கொய்தாவோடு தொடர்புள்ள நுஸ்ரா முன்னணியும் இஸ்லாமிக் ஸ்டேட் IS வன்மவாதிகளும் இந்த சண்டைகளின் போது ஏராளமான லெபனன் ராணுவத்தினரையும் போலீசாரையும் பணை கைதிகளாக பிடித்துச் சென்றார்கள். இவர்களில் 4 படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
இஸ்ரேலின் பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான எரித்திரிய குடிமகனை ஆரம்பத்தில் தாக்கிய பொதுமக்களை இனம் காணும் பணிகளை தாம் ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேலிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தென் இஸ்ரேலின் பேருந்து நிலையம் ஒன்றில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஒருவர் கொல்லப்பட்ட தாக்குதலை குறித்த நபர் மேற்கொண்டிருக்கலாம் என தவறுதலாக இனம் காணப்பட்டதால் அவர் சூட்டுக்கு இலக்கானார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சீனாவில் புகைப்பிடித்தல் தொடர்பான மரணங்கள் அதிகரித்து வருவதை குறைப்பதற்காக கட்டிடங்களுக்குள்ளே புகைப்பிடித்தலை தடை செய்யும் புதிய சட்டமன்றை நாடெங்கிலும் நடைமுறைப்படுத்தும்படி அனைத்துலக உடல்நல நிபுணர்கள் சீன அரசை கேட்டிருக்கிறார்கள். தலைநகர் பெய்ஜிங் உட்பட சீன நகரங்கள் பலவற்றில் இப்படியான தடை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. ஆனாலும் மிகவும் விரிவான விளக்கமான சட்டம் ஒன்று தேவை என்று WHO உலக சுகாதார நிறுவனமும் புகையிலைக்கு எதிரான கட்டுப்பாட்டு அமைப்புகளும் வற்புறுத்தியுள்ளன. சீனாவின் மொத்த ஜனத்தொகையில் சுமார் 350 மில்லியனுக்கும் அதிகமானோர் புகைப்பிடிக்கிறார்கள். ஆண்டுதோறும் சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் புகைத்தல் தொடர்பான நோய்களினால் உயிரிழக்கிறார்கள்.
வடபிலிப்பைன்ஸின் பிரதான லுஷோன் தீவில் கடும் மழைக்கும் மெதுவாக கடந்து செல்லும் புயலுக்கும் முகம் கொடுத்து இக்கட்டிற்கு உள்ளாகியிருக்கும் மக்களை விடுவிக்கும் படையினர் அவர்களை சென்றடையும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்கும் படையினரை எதிர்பார்த்து பலர் கூரை உச்சியில் காத்திருக்கிறார்கள். மீட்பு படகுகள் அனுப்பப்பட்டிருப்பதாக செஞ்சிலுவை சங்கம் கூறுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
உலக உதவி விளையாட்டு கட்டுப்பாட்டு அமைப்பான FIFA துணைத் தலைவர் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கும் மைக்கேல் பிளாட்டினி பேசும்போது தம்மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்படுவதற்கு காரணமாக இருந்த $20 லட்சம் தமக்கு தரப்படும் என்பதற்கு ஆதாரமாக எழுத்து மூலமான ஒப்பந்தம் எதுவுமே தரப்படவில்லை என்று கூறியிருக்கிறார். பிளாட்டினி மீது 90 நாட்கள் பதவி இடைநிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் முதல் தடவையாக அவர் வழங்கியுள்ள செவ்வியல் FIFA அமைப்பின் தலைவர் செப் பிளாட்டருக்கு தாம் வழங்கிய சட்டபூர்வமான சேவைகளுக்காக இந்த பணம் வழங்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். செப் பிளாட்டரும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக தலைவர் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். தாங்கள் இருவரும் எந்தவிதமான குற்றங்களுமே இழைக்கவில்லை என்று பிளாட்டரும் பிளாட்டினியும் வலியுறுத்தியிருக்கிறார்கள்.
கனடாவில் 11 வாரமாக தொடர்ந்த தேர்தல் பிரச்சாரங்களை அடுத்து அங்கு நடைபெறும் தேசிய தேர்தலில் மக்கள் வாக்களிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இம்முறை அங்கு நடைபெற்ற பிரச்சாரங்களே அந்த நாட்டின் சரித்திரத்தில் நடைபெற்ற நீண்டதொரு பிரச்சாரமாகும். தற்போதைய பிரதமர் ஸ்பியன் காஃபர் 4வது முறையும் அந்த பதவிக்காக போட்டியிடுகிறார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.